بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني وثبتني على الصراط المستقيم إيمانا وعلما وعملا ولا نجادل في القرآن ونشهد أنه كلام رب العالمين نزل به الروح الأمين فعلمه سيد المرسلين محمدا صلى الله عليه وعلى آله وسلم وهو كلام الله تعالى لا يساويه شيء من كلام المخلوقين ولا نقول بخلقه ولا نخالف جماعة المسلمين அல்லாஹுடைய குர்ஆன். இந்த குர்ஆனில் நாம் எந்த விதமான தர்க்கங்களும் சண்டை சச்சரவுகளும் வாதங்கள் விவாதங்களும் செய்து கொள்ள மாட்டோம். சமீபத்தில் ஒரு 8 வருஷம் இருக்கும் அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த TNTJ மக்களும் அதே போல் இந்த ஷிர்க் அப்துல்லா ஜமாலி, புரியுதா, கேள்விப்பட்டீங்களா? அவங்கள வந்து மக்கள் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலிமாங்க, நம்ம செல்லமா ஷிர்க் அப்துல்லா ஜமாலிமா, ஒட்டுமொத்த ஷிர்க்கு குத்தகை, எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்துருவார். இருக்கு தர்கால போய் சுஜூத் செய்யலாமா, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவுளியாட்ட வந்து அவுளியாவே நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும் துவாக்குக்கலாமா, இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவுளியா பேரில் அறுக்கலாமா, அறுக்கலாம், அதுக்கு ஆதாரம். எந்த ஷிர்க் எடுத்துட்டு போய் கேட்டாலும் சரி, எல்லா ஷிர்க்குக்கும் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு, புரியுதா? இந்த ரெண்டு பேரும் விவாதம் பண்ணாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடத்தில் பார்த்துக்கிட்டே வருவீங்க, எது சரியோ நம்ம இன்ஷால்லா அதை நம்ம சரின்னு சொல்லிடுவோம். அந்த ஷிர்க் அப்துல்லா ஜமாலியுடைய குரூப்பை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய விஷயத்தில் அவங்க நம்மளுடைய அதே கொள்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச தப்பு என்ன, இந்த முட்டாள்கிட்ட போய் தர்க்கம் பண்ணது, புரியுதா? இந்த ஷிர்க் அப்துல்லா ஜமாலி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஷிர்கான காரியங்கள் அவங்கள்ட்ட மலிஞ்சு கிடக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இல்மை படித்தவங்க, ஆனால் அந்த இல்முல அக்கீதாவுடைய பாடத்தை தப்பாக படித்ததுனால, அந்த இல்மை போதித்து கொடுத்த ஆசிரியர்கள் பிதயத்தில் மூழ்கி இருந்ததுனால அந்த பிதயத்தில் போயிருக்கிறாங்க. மற்றபடி குரான் ஓதுறது, குரானை நம்புறது, இந்த விஷயங்களில் அவங்க படித்த கல்வி நம்ம பார்த்த வரைக்கும் சரியான கல்வி. இப்போ கல்வி உள்ளவர்கள் போய் முட்டாள்கிட்ட வாதம் பண்ணா, இப்போ ஒரு கணக்கு இருக்கு, கணக்கு தெரிஞ்சவர் இதை இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணுங்கிறாரு, கணக்கே தெரியாதவன் என்ன சொல்லுவான், இது என்ன, இது தப்புமா, அல்லது இதுக்கு என்ன தேவை, இப்படி அவர் தேவைம்மா. ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஒன்னுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா, ஒரு காருன்னு இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா. முட்டாளுக்கு என்ன, அவனுக்கு வந்து புரியாது, விளக்கம் சொன்னா புரியாது. அந்த விவாதம் கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் நல்லா பாதுகாக்கணும். அந்த விவாதத்தில் இந்த TNTJ குரூப் இருக்காங்களே, குரானை கிண்டல் பண்ணது, குரானுடைய கிராத்துகளை கிண்டல் செஞ்சது, குரானை அறிவித்த செயின் வருமா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சஹாபாக்கள்கிட்ட குரானை கற்றுக்கொள்ள சொல்கிறாங்க. அந்த 4 பேர்கிட்ட வந்து படித்தவங்க, அவங்கள்ட்ட இருந்து படித்தவங்க, இப்படித்தான் குரான் பரவுனுச்சு. அந்த இமாம்களை எல்லாம் கேவலமாக பேசுறது, யகூதிங்கிறது என்ன, பயங்கரமான விமர்சனம், நல்லா பாதுகாக்கணும். குரானுடைய வசனங்களை ஓதி காட்டும் பொழுது அதை கிண்டல் பண்ணுறது, இந்த கிராத்துகள் இருக்கா இல்லையா அதெல்லாம் கிண்டல் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் எதையுமே அவர்கள் படிக்கலை. நீங்கள் தஜ்வீதுனா என்னன்னு பாருங்களேன், தஜ்வீதுனா அது நம்ம பாட்டுக்கு ஒரு மெட்டு போடுறோம்லங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டுங்க தஜ்வீது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மாங்க. யார் TNTJ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தஜ்வீதுக்கு, அது வந்து ஒரு ராகம், ஒரு மெட்டு, அது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அதனால் அவங்க மதரசாக்கில் எங்கேயுமே தஜ்வீதுன்னு ஒரு சப்ஜெக்டே இருக்காது. அவங்க மதரசால அவர்களும் யாரும் தொழு வைக்கவும் மாட்டாங்க, தொழு வைக்கிறதுக்கு பீகார்லேருந்து வாடகைக்கு கொண்டு வருவாங்க, அவங்க தான் பள்ளிவாசல தொழு வைப்பாங்களே தவிர அந்த ஜமாத்தை சேர்ந்து யாரும் தொழு வச்சா யாரும் பின்னாடியே தொழுவ முடியாது. அவங்களுடைய தலைவராக இருந்தவர் கூட இந்த 40 வருஷத்தில் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அவர் தொழு வச்சதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குரான் ஓத தெரியாது, தலைவருக்கு குரான் ஓத தெரியாத போது அவர்கிட்ட தஜ்வீதுன்னு கேள்வி கேட்டால் தஜ்வீதாவது குஜ்வீதாது, அது யாருங்க தஜ்வீது, அது ராகங்க ஒரு மெட்டுங்க அவ்வளவுதாங்க, மற்றபடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அப்போ அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னாசு அஅதா உல் லிமா ஜஹிலு, அன்னாசு அஅதா உல் லிமா ஜஹிலு, மக்கள் எதிரிகள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு, மக்கள் எதிரிகள் தங்களுக்கு தெரியாத விஷயங்கள். ஒன்று தெரியலன்னு சொன்னால் அது தெரிஞ்சுக்கணுமே தவிர அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்போ அறிவை மறுக்கிறது, புரியுதா? எதுக்கு சொல்ல வந்த இந்த வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், நம்மளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய விஷயத்தில் நம்ம தர்க்கம் பண்ண மாட்டோம். யாராவது தவறு செய்கிறாங்களா அவர்களுக்கு நம்ம அழகிய முறையில் திருத்தி கொடுப்போம். நம்முடைய வேலை என்ன? அழகிய முறையில் திருத்தி கொடுப்போம். ஈவன் தஜ்வீதுடைய சட்டங்களில் கூட ஒரு மனிதர் தப்பு செஞ்சால் நம்ம ஒன்றுக்கு பல முறை அழகிய முறையில் திருத்தி கொடுப்போம். அவர் அப்படிலாம் தேவையில்லை இப்படிலாம் தேவையில்லைன்னு நம்மள்கிட்ட தர்க்கம் செய்ய வர்றாரா? அவ்வளோதான், ஸ்டாப். புரியுதா? இப்போ நீங்கள் குன்னா செய்யணுங்கிறீங்க, இஹ்ஃபா செய்யணுங்கிறீங்க, இதுஹார் செய்யணுங்கிறீங்க, இதுகாம் செய்யணுங்கிறீங்க, அப்புறம் இதுகாம் பில் குண்டாங்கிறீங்க, இதுகாம் பிலா குண்டாங்கிறீங்க, இந்த இடத்துல இப்படி ஓதணுங்கிறீங்க, இப்படி என்னங்க இதெல்லாம் எங்கெங்க குரானில் இருக்கா இதெல்லாம் இப்படி ஓதணும்னு சொல்லிட்டு ஹதீஸில் இப்படி இருக்காங்கிறாங்க, கேட்குறாங்க. எப்படி இதுஹார்னு குரானில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் முட்டப்பேல பாவ பான்னு சொல்லணும்னு குரானில் இருக்காப்ப, புரியுதா உங்களுக்கு? பாக்கு கீழே புள்ளி இருக்கணும்னு குரானில் எங்கே இருக்கா? புரியல நான் கேட்கறது. அலிஃப் பாத்தா இருக்குல்ல, ஜீம் இருக்குல்ல, ஜீம் இப்படி அருவா மாதிரி எழுதணும், புரியுதா, பாவை தட்டு மாதிரி எழுதணும் அப்படின்னு குரானில் இருக்கான்னு கேட்டால் அவனை என்ன சொல்லுவீங்க? முட்டாள். இது வந்து மொழி, அல்லாஹ் சொல்லிட்டான் பிலிசானின் அரபி இம்முபீன், தெளிவான அரபி மொழியில் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த மொழிக்கென்று ஒரு சட்டம் இருக்குது, புரியுதா? அந்த சட்டத்தின்படி குரான் இறக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வந்து அந்த சட்டத்தின்படி, அந்த மொழியினுடைய சட்டத்தின்படி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ கேட்குறீங்க உதாரணத்துக்கு, இப்போ நம்ம படித்த ஃபாயில் மஃபூல் படித்தோமா இல்லையா? ஃபாயில் இந்த பக்கம் இருந்தால் இப்படி இருக்கும், இந்த பக்கம் இருந்தால் இப்படி இருக்கணும், இதெல்லாம் குரானில் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அவனை புத்தி இல்லாதவர்கள், புரியுதா இல்லையா? இப்போ வருது குரானில் அல்ஹம்து லில்லாஹின் இருக்கு, ஏன் தாலுக்கு தம்மா இருக்கு, லில்லாஹில ஹாக்கு கசரா இருக்கு, புரியுதா? அல்ஹம்தி லில்லாஹுன்னு ஓதுனா என்ன தப்பா, அல்லாஹ் அப்படி தப்புன்னு சொல்லியிருக்கானா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவீங்க? அறிவு இல்லாதவர்கள், புரியுதா இல்லையா? ரெண்டு விஷயம், ஒன்று மொழியினுடைய வளமை ஒன்று இருக்கிறது, அதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. இரண்டாவது, அதை ஓத கேட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவிலிருந்து அவர்கள் எப்படி ஓத கேட்டார்களோ அப்படித்தான் ஓதி காட்டினார்கள். அந்த இஹ்ஃபா இதுஹாரு இதுகாம் என்பதெல்லாம் இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒன்று. அவர்கள் குரானை ஓதும்போது அல்லாஹ் சொன்னா குரானை ராகமா ஓதுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குரானுக்குரிய ராகத்தோடு யார் குரானை ஓதவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை என்று சொன்னார்கள். மன் லம் யத்கன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, யார் குர்ஆனை ராகமா ஓதலையோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. இப்ப வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது, வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆனி வனஷ்ஹது அன்னஹு கலாமு ரப்பில் ஆலமீன், இப்படி படிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி குர்ஆனை படிக்க கூடாது, அதுக்குன்னு ஒரு ராகம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய மொழிக்கு ஏற்றபடி வித்தியாசப்படும். இப்போ இதே மக்கால குரான் ஓதுறது ஒரு மாதிரியா இருக்கும், அதே சவுதியான மதினாவுக்கு போனீங்கன்னா அங்கே குரான் ஓதுறது இன்னும் கொஞ்சம் மாற்றமா இருக்கும், அதே இது இன்னும் கொஞ்சம் தாண்டி ரியாத் போனீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கும், அதே இது பஹ்ரைன் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கடல் தாண்டி சூடான் போயிட்டீங்கன்னா அங்கே ஓதுறது வேற மாதிரி இருக்கும். ராகம்தான், ஆனால் அந்த ஊருடைய மொழிக்கும் அவங்களுடைய பேச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த ராகத்தில் வித்தியாசங்கள் வரும், புரியுதா? சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும் இழுக்கிறதுல, அந்த குரலுடைய துணியில, அந்த மாதிரி. இதே சவுதி அரேபியாலேயே மக்கால ஓதுவாங்க, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் போய் கிராமத்தில் குரான் வருதை கேட்டால் அது ஒரு கிராமிய அந்த ராகத்தில் இருக்கும், ஆனால் எல்லாமே அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும். இஹ்ஃபா இதுகாமு இதுகாரு குன்னா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வரும். துணிகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர சட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி. நீங்கள் சூடானில் போனாலும் குன்னா செய்வாங்க, இந்த நெட்டில் இருக்க எல்லா காரையும் இருக்காங்க, மிஸ்ரு காரி, சூடான் காரி, எகிப்து காரி, மொரோக்கோ காரி, அல்ஜீரியா காரி, எல்லா காரி பாருங்கள் நீங்கள், எல்லாருமே அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டுடைய ராகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் உதாரணத்துக்கு மக்காலேயே ஹரமில் துலுகிக்கக்கூடிய 20 இமாம்களில் எல்லாரும் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தருடைய ராகம் வேறு மாதிரி இருக்கா இல்லையா? ஷேக் சுதை சுவதுனா ஒரு மாதிரியாக இருக்குது, அடுத்த ரக்காத்தில் அடுத்த சலாம் கொடுத்து ஷேக் சுரையும் வந்து அவங்க இது வேற மாதிரியா இருக்கு. இப்படி ஒரு ஒரு இமாம்களுடைய ராகமும் வேற மாதிரி இருக்கு. ஆகக்கூடிய ராகத்தோட ஓதணும். அந்த ராகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த ராகத்துக்கு ஒரு முறை இருக்கு. இந்த இடத்துல இழுக்கணும் உன்னா, அப்புறம் மத்து, மத்து அசலி, மத்து ஃபரஈ, அப்புறம் மத்து லாஜிம், எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு, ஒழுங்குமுறை. இந்த சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? தானா உருவாக்கிக்கிட்டாங்களா பின்னாடி வந்தவர்கள்? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதை சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் ஓதியபடி தாபியின்கள் ஓதினார்கள். தாபியின்கள் ஓதியபடி தபுஅ தாபியின்கள் ஓதினார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாபக சக்தி, ஒன்றை பார்த்தால் அப்படியே ஃபாலோ பண்றது, எந்த பிரச்சனையுமே இல்லை. பின்னால் இஸ்லாம் பரவ பரவ, புதிய மக்கள் இஸ்லாமுக்கு வர வர, அவர்களுக்கு இப்படிப்பட்ட கேச்சிங் பவர், அதை பார்த்த உடனே ஒருத்தங்க எப்படி ஓதுறாங்களோ அதே போல ஓதக்கூடிய அந்த திறமை குறைய ஆரம்பிக்குது. அப்போதான் எல்லாமே கல்வியாக உங்களுக்கு வரையறுக்கப்படுது. அரபி இலக்கண சட்டங்களாக இருக்கட்டும், இலக்கிய சட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி குரான் ஓதக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்போ என்ன நம்முடைய முன்னோர்கள் ஓதினார்களோ அதை கேட்டு மனப்பாடம் செய்து வைத்திருந்த அந்த மிச்சமாக இருந்தவங்கள்லாம் மக்கள் நிறைய தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதா? அப்போ அந்த மக்களை திருத்தணும். அப்போ மக்களை திருத்துறதா இருந்தா நான் ஓதுறப்படியே நீ ஓது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அப்படி ஓதி காட்ட முடியும் உலகத்தில்? எத்தனை பேருக்கு செஞ்சு காட்ட முடியும்? செஞ்சு காட்ட முடியாது. ஒரு நாலு பேருக்கு செஞ்சு காட்டலாம். 4000 பேர் இருக்காங்க. அப்போ தான் கிதாபுகளை எழுதுனாங்க. உள்ளத்தில் உள்ளதை மனப்பாடம் செஞ்சு வச்சுருந்ததை கிதாபுகளாக எழுதி அதை மக்களுக்கு படித்து கொடுத்து அதை படித்தவங்க எடுத்துகிட்டு போய் அந்த கிதாபுகளை சொல்லிக் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரா தௌபா எடுங்க, முதல் வசனம் எடுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு வாரம் 10 நாளில் இந்த குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு ஒரு டீட்டெயில்ஸாக சில பேஜஸ் கொடுக்குறோம், அதை எல்லோரும் படிச்சுக்கொள்ளுங்கள், ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கு இந்த கிறிஸ்துவர்கள், அதே போல் முஸ்தஷ்ரிகீன், அதே போல் இந்த 19 குரூப்பு, இந்த மாதிரி வழிகட்ட குரூப்லாம் வந்து தாவா கொடுக்கும் பொழுது, அவர்களுடைய பொய்யான தாவாவை கொடுக்கும் பொழுது குரான் தொகுக்கப்பட்டதிலே சந்தேகத்தை கொண்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த பிஜே குரூப்பு மற்றவங்கள்லாம் ஹதீஸ் தொகுக்கப்பட்டதில் சந்தேகத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதீஸ் 200 வருஷம் கழித்து தான் எழுதப்பட்டுச்சு, அதனால் நம்ம அந்தளவுக்கு அது மேலே வந்து நம்பிக்கை வைக்க முடியாது, புரியுதா? ஸோ இதே போல் குரான் மேலேயும் சந்தேகத்தை கொண்டு வராங்க. படிக்காத பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியா இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது அப்போ அது சரியான பின்னணி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி குழப்பம் செய்யும் பொழுது அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அவங்க என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களையாவது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம். அந்த பராவுடைய முதல் வசனம், தௌபாவுடைய முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி அன்னல்லாஹ இலல்லதீன ஆஹத்து மினல் முஷ்ரிக்கீன். ஒதுங்க, நீ பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, வ அதானு மினல்லாஹி வ ரசூலிஹி, மூணாவது வசனம், இல நாஸ் யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி, இருக்கா இருக்கா? அடுத்து அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிக்கீன, இருக்கா? அடுத்து எப்படி இருக்கு? வ ரசூலுஹுன்னு இருக்கு, எப்படி இருக்கு? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் குரான் ஓதிட்டு இருந்தார். அலி ரதியல்லாஹு அன்ஹு பயந்துட்டாங்க, பயந்து நடுங்கிட்டாங்க. அப்போதான் முதல் முதல்ல சொன்னாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு, உடனடியாக மக்களுக்கு அரபி இலக்கணத்தை கற்றுக் கொடுங்கண்ணாங்க. அரபி இலக்கணத்தை முதல் முதல்ல சொல்லிக் கொடுக்க சொன்னவங்க யாரு? என்ன செஞ்சார், என்ன தப்பு பண்ணாரு? வ ரசூலுஹு என்று படித்தால் இப்போ அதில் தர்ஜுமான இருக்கு பாருங்க, அந்த அர்த்தம் வரும். என்ன அர்த்தம்? அல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹு தாலாவும் அவருடைய ரசூலும் முஷ்ரிக்குகளை விட்டு நீங்கியவர்கள், விலகியவர்கள். எப்படி அர்த்தம் வரும்? நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளை விட்டு விலகியவர்கள் அர்த்தம் வரும். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிக்கீன வ ரசூலிஹின்னு படிச்சிட்டார். எப்படி படிச்சிட்டாரு? வரசூலுஹுங்கிற இடத்த என்ன அர்த்தம் வந்துடும்? நிச்சயமாக அல்லாஹ் முஷ்ரிக்குகளை விட்டும் தனது ரசூலை விட்டும் நீங்கிக் கொண்டான், விலகி கொண்டான். இதை பார்த்தோன்னு அழிகிறதில் ஆஹா, அஜமிகள் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அவர்களுக்கு அரபி இலக்கணங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அதற்குன்னு ஒருத்தரை நியமிச்சு அரபி இலக்கணத்தை உடனடியாக எழுதுங்கன்னு சொன்னான். புரியுதா? சரி, இலக்கணத்தை எழுதி போதிக்கப்பட்டுச்சு, ஹரக்கத்துகள் கிடையாது. அப்பையும் புதுசாக வர்றவங்களுக்கு அரபி படிக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த காலத்தில் ஹரக்கத்துகள் போடப்பட்டுச்சு, ஜேர் ஜபர் போடப்பட்டுச்சு, ஃபத்ஹா கஸ்ரா. புள்ளிகளும் கிடையாது, பாவுக்கு புள்ளி, பாக்கு கீழே புள்ளி, தாவுக்கு மேலே ரெண்டு புள்ளி, சாவுக்கு மேலே மூணு புள்ளி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கோடு கூட இருக்கும். நீ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் உள்ள குர்ஆன்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டாலே உங்களுக்கு அது வரும். அந்த துருக்கியில் உள்ள லைப்ரரியில் உள்ள அந்த பிரதியினுடைய ஃபோட்டோ காப்பி வரும். அதில் பாருங்கள், ஒன்றுலையுமே ஒரு ஹரக்கத்தும் இருக்காது, ஒரு ஜேர் ஜபர் இருக்காது, ஒரு புள்ளியுமே இருக்காது. அவங்களால படிக்க முடிஞ்சு. புரியுதா இல்லையா? அரபியில் நல்ல திறமை வந்துருச்சுன்னா இப்போ இந்த குர்ஆன் இருக்கு பாருங்கள் பேஜ், மனப்பாடம் பண்ணாட்டியும் கூட சரி, அல்லது மனப்பாடம் பண்ணியிருந்தால் பெரும்பாலும் நீங்கள் இந்த புள்ளி ஹரக்கத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா அவங்க கரெக்டாக படிச்சிருவாங்க. யார்? அரபி இலக்கணத்தை நல்ல முறையில் படித்தவங்க. புரியுதா? அவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, அந்த அதுக்கு மேலே அவங்க போயிடுவாங்க. புரியுதா? கரெக்டாக படிச்சிருவாங்க. படிக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். என்னடா ஒரே கோடு கோடாக இருக்குது, ஒரு ரகசிய பாசை போல இருக்குது, சங்கீத பாசை போல இருக்குது அப்படின்னு முழிப்பாங்க. அப்போ மக்களுக்கு புரியல ஒன்றுமே, எங்கே பாவை சொல்கிறது, எங்கே தாவை சொல்கிறதுன்னு. அதுக்கப்புறமா புள்ளியை போட சொன்னாங்க. புரியுதா? அப்போ இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ ஒருவருக்கு குர்ஆனை பற்றி தெரியவில்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு கற்றுக் கொடுப்போம். அவர் பிடிவாதமாக தர்க்கம் செய்ய வந்தால் நம்ம விட்டு விலகிறோம். ஏன்? அது இறுதியில் அவர் குர்ஆனை நிராகரிப்பதற்கோ குர்ஆனை பரிகாசம் செய்வதற்கோ வழிவகுத்துவிடும். எப்படி இன்று இவர்களுக்கு வழிவகுத்து விட்டதோ, தஜ்வீதை கிண்டல் பண்ணுறது, குர்ஆனுடைய கிராத்துகளை கிண்டல் பண்ணுறது. இன்னும் எந்த அளவுக்குன்னா, குர்ஆனுடைய கிராத்துகளை அறிவித்த பல இமாம்களுடைய பேரை சொல்லி அவன் இவன் யகுதி நஸ்ரானி செருப்பால் அடிப்பவனை. அது இவ்வளவு அசிங்கமான அந்த பேச்சுகள். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம காரணமாயிடக்கூடாது. எப்படி ஒருத்தன் ஏசுறான், நம்ம என்ன செய்யணும்? ஏசாதுன்னு சொல்லணும், அழகிய முறையில் அறிவுரை சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? போயிடணும். அவன் ஒரு தடவை ஏசுனானேன்னு சொல்லி நீங்களும் பதிலுக்கு ஒரு தடவை ஏசுனீங்கன்னு வச்சுக்கங்க, அடுத்து என்ன செய்வான்? டபுள் ஆக்குவான். அவன் டபுள் ஆக்கிட்டானே, நீங்கள் சும்மா போகக்கூடாது, நீங்களும் டபுள் ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன செய்வான்? அவன் ட்ரிபிள் ஆக்கிடுவான், அதோடு நேராக எகிரிடுவான். அப்போ அவர்கள் வரம்பு மீறுவதற்கு ஒரு வகையில் பதில் சொல்லக்கூடியவங்களும் காரணமாகிடுறாங்க. புரியுதா இல்லையா? அதனால வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் தர்க்கம் செய்ய மாட்டோம். நாம் அதை தெளிவான ஆதாரங்களோட குர்ஆனை கற்றுக்கொள்வோம். எப்படி கற்றுக்கொள்வோம்? அதை ஓதுவதை கற்றுக்கொள்வோம், அதனுடைய மானாக்களை கற்றுக்கொள்வோம். அது ஏன் எந்த வசனத்து எந்த இடத்துல இறக்கப்பட்டுச்சு, அதனுடைய சபபு நுசுல் என்ன, பின்னணியில் இறக்கப்பட்டது என்பதை நம்ம கற்றுக்கொள்வோம். நாசிக் மன்சுக், அதில் எது முந்தி இறங்கியது, பிந்தி இறங்கியது, எதனுடைய சட்டம் இப்போது அமலில் இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் குர்ஆனில் இருக்காது. குர்ஆனில் முன்னாடி ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கும், குர்ஆனில் முன்னாடி ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கும், பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை குர்ஆன்லேருந்து எடுத்திருப்பான். ஆனால் அந்த சட்டம் இருக்கும். புரியுதா? சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனம் இருக்கும், ஆனால் அதனுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றியிருப்பான், ஆயத்து ஓதப்பட்டு கொண்டு இருக்கும். இதெல்லாம் அந்த உசூலுல் தஃப்சீரில், உங்கள் உசூலுல் குர்ஆனில் உங்களுக்கு வரும். புரியுதா? சில வசனங்கள் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறக்கடிச்சிருப்பான். மானன் சஹமின் ஆயத்தின் அவ் நுன் சிஹா நஅதி பி கைரி மின்ஹா. அதே போல அதுக்கு முன்னாடி அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ஸபிஹ் ஸம ரப்பிக்கல் அலா அல்லதி கலக ஃபஸவா வல்லதி கத்தர ஃஹதா வல்லதி அக்ரஜல் மர்ஆ ஃஜஅலஹு குஸா நஹ்வா ஸனுக்ரிவுக ஃபலா தன்ஸா இல்லா மாஷா அல்லாஹ். நபியே, இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு ஓத வைப்போம், எனவே நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் எதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நாடினானோ அதை தவிர. சனுக்குரிவுக்க ஃபலா தன்ஸா, நாம் இந்த குர்ஆனை உங்களுக்கு ஓத வச்சிருவோம். ஜிப்ரீல் வந்து ஓதியதற்கு பிறகு நீங்களும் ஓதும்படி நம்ம அமைத்து விடுவோம். ஃபலா தன்ஸா, எனவே நீங்கள் பயந்துருவீங்கன்னு, சாரி மறந்துருவீங்கன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜிப்ரீல் ஒரு தடவை தானே ஓதி காட்டுவார், போயிடுவார், நான் மறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ஓதும்போது திரும்ப திரும்ப அவரோட சேர்ந்து சேர்ந்து ஓதுனாங்க. சூரா அல் கியாமல பாத்தீங்கன்னா பாருங்க பிஹி லிசானக பதினாறாவது வசனம் لا تحرك به لسانك لتعجل به ஜிப்ரீல் போயிருவாருன்னு பயந்துகிட்டு அவசரப்பட்டு அவசரப்பட்டு அவரோட சேர்ந்த நபியை நீங்களும் உங்களது நாவை அசைக்காதீர்கள். இப்ப ஜிப்ரீல் ஓதிக்கிட்டே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அல்ஹம்துனா இவங்க வாயில அல்ஹம்து லில்லாஹினா லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் ஏன் மனப்பாடம் பண்ணுங்கிற பயத்துக்காக வேண்டி. பாருங்க ரசூல்லா எவ்வளவு பயந்துருக்கிறான். அல்லாஹ் சொல்லி கூறுகிறான் நபியே நீங்க அப்படி பயப்பட வேண்டியதில்லை. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஜிப்ரீல் ஓதின உடனே அதை மொற்றமா சேர்த்து உங்களுடைய உள்ளத்திலே நாம் பதிய வைப்போங்கிறான். அல்லாஹு அக்பர். ஓ குர்ஆனஹு நீங்க அதை திரும்ப ஓதும்படி நாம் வைப்போம். உடனே ஜிப்ரீல் அவசரப்பட்டு வந்துட மாட்டாரு. நீங்க ஓதுறதை திரும்ப அவர் கேட்பார், சரி பண்ணி கொடுப்பார். எனவே நாங்கள் இந்த குர்ஆனை ஓதி காட்டும் போது நீங்கள் அதை கவனித்துக் கொண்டு வாருங்கள். நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்கள் அது வாய்க்குள்ளார டக்கு டக்கு டக்குன்னு ரிப்பீட் பண்ணாதீங்க. ஃபஇதா கரனஹு ஃபத்தபி குர்ஆன ஸும்ம இன்ன அலைனா பயானஹு அதை உங்களுக்கு நம்ம ஓத வைப்போம், மனசுல பதிய வைப்போம், நீங்க ஓதும் போது ஜிப்ரீல கேட்க வைப்போம், அதற்கு பிறகு நாம் அதற்கு விளக்கம் உங்களுக்கு கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு பாருங்க குர்ஆனுக்கு பிறகு. ஸும்ம இன்ன அலைனா பயானஹு அதற்குரிய விளக்கத்தை நாம் உங்களுக்கு விளக்கி கொடுப்பதும் நம்மீது கடமையாக இருக்கிறது. குர்ஆனை இறக்கிட்டு எப்படியாவது நீங்க புரிஞ்சுக்க நல்லா விடல. நம்ம எல்லாருக்கும் விளங்குதா நான் சொல்றது? ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது ரப்பி ஜிதனி இல்மா. ஆகவே இந்த மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களும் வழிகட்ட சிந்தனை உள்ளவர்களும் அதுபோன்று சிறந்த முன்னோர்களுடைய பாதையிலிருந்து விலகியவர்களும் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா தர்க்கம் பண்றது, வாதம் பண்றதுதான், சண்டை செய்யறதுதான். நீங்க இந்த கூட்டத்தில் யார்கிட்ட இருந்தாலும் சரி, அது இந்த ஷிர்க் கூட்டமா இருக்கட்டும் அல்லது வந்து வேற இந்த ஜமாத்துகள் பேர்ல வழிகட்ட கூட்டமா இருக்கட்டும், நீங்க போய் அவங்களுக்கு தாவா கொடுங்க. உடனே அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா விவாதத்துக்கு வரீங்களான்னு சொல்லி விவாதத்துக்கு வாங்க, விவாதம் முடிவு பண்ணட்டும், நீங்களும் பேசுங்க நம்மளும் பேசுவோம், விவாதம் செய்வோம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி. இப்படி அல்லாஹ் மார்க்கத்தை விட்டா? புரியுதா உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுங்க, மக்கள் அவங்களுக்கு எது சத்தியம்னு தெரியுதோ புரிஞ்சுக்கிட்டோம், அது அதுக்கு பேரா மார்க்கம்? மார்க்கம் என்பது ஆதாரத்தை வைத்து. ஒருவேளை சத்தியத்தை சொல்லக்கூடியவர், அவர் சொல்றது சத்தியமா இருக்கும், ஆனா அவர் அதுக்காக வேண்டி சேகரித்த ஆதாரங்கள் குறைவா இருக்கும். குதர்க்கம் செய்யும்போது அவர்களுடைய குதர்க்கத்துக்கு இவர் தெளிவான பதில் கொடுக்க முடியாம போகும், அதனால சத்தியம் பொய்யாயிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் இருவர் வருகிறார்கள், ஹக்கு ஒருவருக்குரியதாக இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே சரியான ஆதாரம் இல்லை, அல்லது அவரால் அந்த ஆதாரத்தை சரியாக எடுத்து சொல்ல முடியவில்லை. இன்னொரு பொய்யர், எப்போதுமே பொய்யர்கள் ரொம்ப அழகாக பேசுவாங்க, ஏமாத்துறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவாங்க, அவ்வளவு அழகாக பேசுவாங்க, இனிக்க இனிக்க பேசுவாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளார் உள்ள குடலெல்லாம் கொண்டு வந்துடுற மாதிரி பேசுவாங்க. இப்போ உண்மையிலேயே கடன் கேட்குறவனை பாருங்க, வந்து சாதாரணமாக கேட்பாப்புல திருப்பி கொடுக்குறவன், ஏமாத்துறங்கிறவனை பாருங்க எப்படி கேட்பான்னு பாருங்க, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருடைய ஆதாரத்தை வைத்தும் இவருடைய பேச்சை வைத்தும் அந்த ஹக்கை நான் இவருக்கு தீர்ப்பளித்து விடுகிறேன். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவருக்கு அந்த ஹக்கு இல்லாமல் இருந்து நான் இவருக்குரியது என்பதாக தீர்ப்பளித்து விடுவதால் அது அவருக்குரியதாக ஆகிவிடாது. நான் அவருக்கு தீர்ப்பளித்து கொடுத்ததெல்லாம் நரகத்தின் ஒரு துண்டைத்தான், நரகத்துடைய ஒரு பகுதியைத்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப உண்மையில ஹக்கு யாருக்கோ அவங்களுக்கு தான் ஹக்கு. ஒரு நீதிபதியை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாரு? சாட்சிகளை வைத்து சொல்லக்கூடிய ஆதாரங்கள் விவாதங்களை வைத்து தான் அவரால் செய்ய முடியும். அப்போ ஒருத்தர் பொய்யான சாட்சிகளை கொண்டு வராரு, பொய்யான ஆதாரங்களை ஜோடிச்சு கொண்டு வராரு, அப்ப இன்னொருவருடைய ஹக்கை தன்னுடைய ஹக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. நீதிபதி தீர்ப்பளிச்சுறாரு. நீதிபதி என்ன செய்ய முடியும்? அவர் வந்து பேப்பர்களை பார்ப்பாரு, சாட்சிகளை பார்ப்பாரு, அதன்படி தான் அவரால் தீர்ப்பளிக்க முடியும். புரியுது? அப்பதான் நீதி நிலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தீர்ப்பளித்து விடுவதால் அது அவருக்கு உரியதாக ஆகிவிடாது, நரகத்தின் ஒரு பகுதியை நான் அவருக்கு தீர்ப்பளித்து கொடுக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்தில் ஒருத்தர் வரார். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய, புரியுதா, சலஃபுகளுடைய மன்ஹஜில் உள்ளவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா தாபியின்கள், அவரும் ஒரு பெரிய தாபி, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதையுமே பேச மாட்டாங்க. ஒருத்தர் வந்தார், இந்த தர்க்க கலையில் உள்ளவங்க, புரியுதா, வந்தார், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவோன்னு. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்ட்டாங்க. என்ன விவாதமே ஆரம்பிக்கல, தோத்துட்டேன் நீ தான் ஜெயிச்சிட்ட, போயிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீ சத்தியத்தை ஏற்றுக்க போகிறதில்லை. எப்படி எப்படின்னு சொன்ன, இந்த டிஎன்டி விவாதம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, விவாதம் காலையில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்கும், விவாதம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்கும். மத்தியானம் லோகர் தொழுதுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விவாதம் மகரிப் வரைக்கும் இருக்கும், இஷா வரைக்கும் இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்டர் அடித்து ஓட்டியிருப்பாங்க. அந்த எந்த கூட்டத்தோட விவாதம் செஞ்சாங்களோ விரண்டு ஓடினார்கள், என்ன தலை தெறிக்க ஓடினார்கள், என்ன அப்புறம் கரிப்பூசி கொண்டு ஓடினார்கள், கேவலப்பட்டு ஓடினார்கள். எப்ப விவாதமே இன்னும் முடியல, விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியானம் லோகருக்கு பிறகு மண்ணடி ஃபுல்லா ஒரே போஸ்டர், என்னங்க விவாதம் நடந்துகிட்டு இருக்கலாங்க, இன்னும் விவாதமே முடியல. ஆமாங்க, அதாங்க நடக்க போகுது, பொய்யா இல்லையா இது, என்னங்க இப்படி சொல்லிக்கிறீங்க, விவாதமே முடியலையேங்க, அதாங்க நடக்க போகுது பாருங்களாங்க. அப்படிமா என்னப்பா பாக்குறது, எப்படியே விவாதம் முடியும் போது ரெண்டு பேரும் எஞ்சி போவாங்களா இல்லையா, எஞ்சி போகும்போது பின்னாடி தானே போக முடியும், இப்படியா போக முடியும், இந்த பத்திங்களா ஓடுறாங்க பாருங்க, இந்த பாருங்க ஓடுறாங்க பாருங்க, வீடியோ எடுத்து நெட்டில் கிட்டல ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போட்டுட்டு கேவலப்படுத்த வேண்டியது. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. இந்த பொய்யர்களை பொறுத்த வரைக்கும், வழிகட்டவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் செய்வாங்கன்னு. அப்படி ஹசன் பசரி கிட்ட வந்து சொன்னவொடனே ஹசன் பசரி சொன்னாங்க, நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டேன், சந்தோஷமா போயிட்டு வந்துட்டாங்க. இமா ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார், ஷாஃபியை பற்றி உங்களுக்கு தெரியும் ரஹிமகுல்லா, அவர் சொன்னாங்க, இமா ஷாஃபி வேணாம்ப்பா நான் தோத்துட்டேன்ப்பா, விலகிட்டேன்ப்பா, நான் தோத்துட்டேன் பயந்துட்டேன்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டு சுற்றி மாணவர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஷேமாக இருந்துச்சு, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய இமாம், என்ன உசூலுல் ஃபிக்ஹ் முதல் முதல்ல எழுதியவர்கள், புரியுதா, அவ்வளோ பெரிய அறிஞர், சுப்ஹானல்லாஹ், 7-8 வயசுலேயே அவ்வளவு ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி மக்கால அவ்வளவு பெரிய இமாம்கள் அறிஞர்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வியோ என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் ஹதீஸ் இருந்து சொன்ன அளவுக்கு பெரிய ஞானம் பெற்றவர்கள் சொன்னா, அதுக்கு பின்னாடி வயசுல எவ்வளவு அறிவு அவங்களுக்கு கூடியிருக்கும், 8 வயசுலேயே இவ்வளவு பெரிய அறிவுன்னு சொன்னா பின்னாடி அதிலே தான் அவங்க வாழ்ந்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அவுட்ரு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டாங்க. அவர் போயிட்டார், போனோன்னு மாணவர்கள் கேட்டாங்க, என்ன உஸ்தாத் நீங்கள் இவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் இருந்துச்சு விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ஒரு அறிவாளி இடத்திலே தர்க்கம் செய்தால் அவரிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள்வேன், நான் இருக்கிற நிலைப்பாடு தவறாக இருந்திருந்தால் அவர் கூறிய நல்ல அறிவை கொண்டு நான் என்னுடைய நிலைப்பாட்டை திருத்தி கொண்டிருப்பேன். இவனோ ஒரு முட்டாள், இவனோ ஒரு ஜாகில், நல்லா தெரியும் படிக்காத முட்டாள், விதண்டாவாதம் செய்யக்கூடியவன். அப்ப இவன்ட்ட நான் தர்க்கம் செய்ய போனா எனக்கும் அந்த முட்டாள்தனம் தான் அதிகமாகும். அப்ப எவ்வளவு நுணுக்கமா அவங்க பார்த்திருக்காங்க பாருங்க, ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க அணுகியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கத்துடைய நன்மை மறுமையெல்லாம் நம்ம மண்டைக்கு வர்றதில்லை, நம்ம மண்டைக்கு நான் அந்த இடத்துல பெரியவன் ஆயிடணும், நல்லா பாதுகாக்கணும். இன்றைக்கு ஆளுங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த இடத்துல நான் பெரியவன் ஆயிடணும், ஏன் மதிப்பு போயிடக்கூடாது, ஏன் பேச்சு உயர்ந்துடணும், ஏன் கட்சி ஓங்கிடணும், எனக்கு அந்த இடத்துல ஒரு கௌரவம் நிலை நின்றுணும். இன்று இப்படி போகிறதுனால தான் மக்கள் வழிகேட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, சத்தியம் குழம்பி போய் நிற்கிது. முன்னோர்களுடைய பாதையில் போகணும்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதீனாவுடைய அவ்வளவு இமாம்களும் சேர்ந்து தங்களுடைய உஸ்தாதுன்னு இமாம் மாலிக் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படின்னா ஒருத்தர் ஆலிம்னு சொல்லுவாங்க, 100 முட்டால் சேர்ந்து ஒருத்தர் ஆலிம்மா மார்க்க மேதம்மா, இது பெரிய விஷயமா, அது பெரிய ஆலிம்கள் ஒருவரை ஆலிம் என்று ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் ஆலிம். 4 முட்டால் சேர்ந்து ஒருத்தர் ஆலிம்னு ஆலிமாயிட முடியுமா, சோதிச்சு பார்க்க வேணா. இப்ப இமாம் புகாரிய அவரை மாதிரி லட்சக்கணக்கான ஆலிம்கள், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணவங்க அவரை சோதிச்சுட்டு, இவர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், இவர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல முஃமின்களுக்கு இவர் தான் அமீர்னு அவங்க பட்டம் கொடுத்தாங்க. யார் கொடுக்கல, முட்டாளுங்க லூசுங்க சேர்ந்து கொடுத்த பட்டம் அல்ல, அறிவற்றவர்கள் கொடுத்த பட்டம் அல்ல, புரியுதா? அப்ப இமாம் மாலிக்கு பேர் என்ன? இமாமு தாரில் ஹிஜ்ரா. இமாமு தாரில் ஹிஜ்ரா, தாருல் ஹிஜ்ரானா ஹிஜ்ரானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தது. தாருனா வீடு, தாருல் ஹிஜ்ரானா மதினா, மதினாவுடைய இன்னொரு பேர். மதினாவுடைய இமாமுன்னு பேர் கொடுத்தாங்க அவருக்கு. அப்பேற்பட்ட இமாம் ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் மொரோக்கோலேருந்து வர்றாரு, ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்து வர்றாரு. 40 கேள்வி கேட்கிறார். எத்தனை கேள்வி? 40 கேள்வி கேட்கிறார். 4 கேள்விக்கு தான் இமாம் மாலிக் பதில் சொன்னாங்க. 36 கேள்விக்கு லாத்ரி லாத்ரி அப்படிங்கிறாங்க. டென்ஷன் ஆயிட்டார். யாரு கேட்டு வந்தவர் டென்ஷன் ஆயிட்டார், எந்திரிச்சிட்டார். ஏயா நீலாம் ஒரு இமாமாயா, இவ்வளோ பேரை கூட்டி வச்சிருக்கிற, உன்னை பற்றி எங்கே பார்த்தாலும் இமாமுன்னு சொல்கிறாங்க. 4 கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அவ்வளவு ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து தாண்டி வந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு இல்மு இல்லாதவராக இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ பேருக்கு மார்க்கம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சவுண்டு விடுறார். இந்த இடத்துல நம்மளை மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். இல்மே இல்லாமல் இல்முன்னு காட்டிக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள். ஒன்றுமே செய்யலை, அலட்டிக்கவே இல்லை. அமைதியாக சொன்னாங்க, சகோதரரே நீங்கள் உண்மை சொன்னீர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ தைரியமாக இங்கேருந்து உன் ஊருக்கு போகிற வரைக்கும், உன் நாட்டுக்கு போகிற வரைக்கும் யாரையெல்லாம் சந்திப்பாயோ, இமாம் மாலிக்குக்கு ஒன்றுமே தெரியாது, இமாம் மாலிக்குக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே அப்படின்னா என்ன சொன்னாங்க? ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போப்பா நீ, கரெக்டு பா நீ சொல்கிறது அப்படின்னா. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஏய் எனக்கு தெரியாதுட்டியா, என்ன நீ சொல்லிட்டியா, நீ நல்லா பாதுகாக்கணும். ஒன்று, அவ்வளோ கூட்டம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்காந்து இப்போ ஹதீஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாணவர்களை கண் காட்டிட்டு தான் என்ன ஆயிருக்கும், அவனை தூக்கி போட்டு அங்கேயே கபரிஸ்தான் ஆக்கியிருப்பாங்க. புரியுதா? அல்லது பதிலுக்கு அவரை திட்டிருப்பாங்க. புரியுதா? எதுவுமே செய்யலை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாது தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் போகும்பொழுது மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே மாலிக் வந்து பெரிய அறிஞர்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, மாலிக்குக்கு ஒன்றுமே தெரியாது, மாலிக்குக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்கட்டான். புரியுதா? ஏன் இந்த தர்க்கன்னு வரும்போது நம்ம முன்னோர்கள் விலகிக்கிட்டான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மஜ்லிஸுக்கு வராங்க, பள்ளிவாசலுக்கு வந்தா அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு தர்க்கம் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு காரசாரமாக. இமாம் ஹசன் பஸ்ரி பார்த்த உடனே சொன்னாங்க, இவர்கள் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் இல்லாதவர்கள், இபாதத்திலே ஈடுபாடு இல்லாதவர்கள், எனவே தான் இப்படி பேசி மார்க்கத்தின் பெயரால் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தூரமாக அவங்க பார்த்துருக்காங்க பாருங்க. அப்போ விவாதம் செய்யும்போது மனசுக்கு வந்து ரொம்ப எப்படி அறிவு பற்றியா, எப்படி மடக்கிட்டேன் பற்றியா, எப்படி அவனை நோஸ்கட் பண்ணிட்டேன் பற்றியா, எப்படி அவன் மூஞ்சில் கரியை பூசிட்டேன் பற்றியா, பதில் சொல்லாமல் எப்படி தடுமாறிட்டான் பற்றியா, எல்லாம் பெருமை. எல்லாம் எதை உண்டாக்கும்? பெருமையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும், கருவத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். நானுங்கிற கருவத்தை, தன்னுடைய அறிவை கொண்டு பெருமைப்படுவதை உள்ளத்தில் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, ஒரு மனிதன் தனது அறிவை கொண்டு பெருமைப்படுவதையும் தனது கஞ்சத்தனத்திற்கு கட்டுப்படுவதையும் இஜாபல் மர்இ பிரஈஹி வஷுஹம் முதாஅன், புரியுதா, வஹவன் முத்தபஅன், தனது மன இச்சைக்கு பின்னால் செல்வதையும் நீங்கள் பார்த்தால் அவனுக்கு நல்லது சொல்லாதீங்க, விட்டுருங்கட்டாங்க. இன்னொரு ஹதீஸில் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள்ட்டான். மூன்று விஷயம். ஒன்று என்ன? என் கருத்து எவ்வளோ சூப்பர் கருத்து பற்றியா, எனக்கு எப்படிப்பட்ட கருத்துலாம் தெரியுமா வரும் அப்படிங்கிறார். தான் அறிவை கொண்டு அவருக்கு பெருமை வருகிறது. அடுத்தது கஞ்சத்தனம், நஃப்ஸு சொல்லுது கொடுக்காதுன்னு சொல்லுது. புரியுதா? அப்படி கம் பண்ணுது. இப்போ கேட்குறாங்க ஒரு இடத்துல, இவருக்கு ஆசை வருது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டக்கு நஃப்ஸு சொல்லுது வேணாம் வேணாம் உள்ளார வச்சுக்கோங்குது. புரியுதா இல்லையா? இவருக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு ஆசை வருது, நஃப்ஸு சொல்லுது எதுக்கு 1000 ரூபா, 10 ரூபா கொடு போதுமே அப்படிங்கிறது. இதுதான் ஷுஹம் முத், உடனே அதை கேட்குறார். அடுத்து வஹவன் முத்து, மன இச்சை, மனசில் என்னென்னலாம் ஆசை வருதோ உடனே அதை செஞ்சிடறார். இதை செய்தால் நீங்கள் மறுமையை நீங்கள் எதிர்பார்க்கணும். இனிமேல் அவங்களுக்கு நேர்வழியை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. ஆகவேதான் நம்முடைய சலப்புகள் என்ன சொல்வார்கள் என்றால், தர்க்கமே செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. தர்க்கமே லா நுஜாதிலு ஃபில் குர்ஆன். இந்த தர்க்கம் செய்யும் பொழுது இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசியில் வாலில் தான் வந்து நிற்கும். வால்னா என்ன? போர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாய்த்துக் கொள்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். ஆகவே நாம் என்ன சொல்வோம், எந்த வகையிலையுமே குர்ஆன்ல தர்க்கம் செய்ய மாட்டோம். அதனுடைய கிராத்து விஷயத்திலையும் தர்க்கம் செய்ய மாட்டோம். அடுத்து இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படலை இப்படியும் நம்ம தர்க்கம் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்படாத ஒன்று, முடிஞ்சிருச்சு. அந்த படைக்கப்படாத ஒன்று என்ற நிரூபிக்கிறதுக்காக வேண்டி கூட நம்ம தர்க்கம் செய்ய மாட்டோம். எப்படி? சத்தியம், அந்த சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு கூட அதை சொல்லிட்டு முடிச்சிருவோம், அவ்வளவுதான். இதை நீ ஏற்றுக்க, ஏற்றுக்கொள்ளவில்லையா, நீனும் அல்லாஹ் ஒன்னு அல்லாஹ் பார்த்துவான். எங்களுடைய வேலை என்ன? சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் எங்களது வேலையை தவிர, அந்த சத்தியத்தை நீ பின்பற்றும்படி உன்னை நிர்பந்திப்பதோ அல்லது நீ அதற்கு எதிராக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாதங்களுக்கு பதில் சொல்வதோ எங்களுக்கு வேலை இல்லை. வநஷ்ஹது அன்னஹு கலாமு ரப்பில் ஆலமீன். நாங்கள் என்ன செய்வோம்? இது ரப்புல் ஆலமீனுடைய கலாம் என்று சாட்சி சொல்வோம். நஸர பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் இதை கொண்டு வந்தார். ஃபஅல்லமஹு சையிதல் முர்சலீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். வஹுவ கலாமுல்லாஹ், கற்றுக் கொடுத்தது ஜிப்ரீல், கொண்டு வந்தது ஜிப்ரீல், ஆனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது எது? அல்லாஹ்வுடைய கலாம். வஹுவ கலாமுல்லாஹ் லா யுசாவிஹி ஷைஉ மின் கலாமில் மக்லூக்கின், படைப்புகளுடைய பேச்சு இதற்கு ஈக்குவலாக ஆகவே முடியாது, சமமாக ஆகவே முடியாது. வலா நகூலு பிஹல்கிஹி, பிறர் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சொல்வது போன்று படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒப்பாக இதுவும் படைக்கப்பட்டது என்று நாம் சொல்ல மாட்டோம். வலா நகூலு பிஹல்கிஹி வலா நுகாலிஃபு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாத்துக்கு எதிராக செயல்பட மாட்டோம். முஸ்லிம்களுடைய ஜமாத்துக்கு எதிரான கருத்தை நாம் சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல இமாம் அவர்கள் முஸ்லிம்களுடைய ஜமாஅத் என்று யாரை சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தாபிஈன்களையும். புரியுதா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் தான் கொள்கையின் விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் கொள்கையில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. எனவே அந்த ஜமாத்துக்கு மாறாக நம்ம எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டோம். காலங்கள் எவ்வளவுதான் மாறி மாறி அறிவு வளர்ச்சி ஏற்பட்டது என்று மக்கள் புதிய புதிய கருத்துக்களை மார்க்கத்திற்குள் கொண்டு வந்தாலும் அந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். முன் சென்ற முஸ்லிம்களுடைய ஜமாத்திற்கு மாற்றமாக இவங்க சொல்லக்கூடிய புதிய கருத்து அந்த ஜமாத்துடைய கருத்துக்கு ஒத்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களிடத்தில் அறியப்பட்ட அந்த கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தாக இருக்குமேனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சோதனையை சந்தித்தவர்கள். இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அவர்களுடைய காலத்தில் அறிஞர்கள் பேசி 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 கடைசியில் மன்னர்களையே கன்வீனியன்ஸ் பண்ணிட்டாங்க. மன்னர்களும் அந்த கொள்கைக்கு மாறிட்டாங்க. யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்படவில்லை என்று சொன்னார்களோ அந்த அறிஞர்களெல்லாம் பிடித்து சிறையில் தள்ளி அடி அடின்னு அடி, சாட்டையால் அடி, சங்கிலியால் கட்டி போட்டு சாவடி அடித்தாங்க. இமாம் அஹ்மது அவ்வளவு அடி வாங்கினாங்க. எல்லா இமாம்களுமே அடி வாங்கியிருக்கிறாங்க சுப்ஹானல்லாஹ் மன்னர்கள்ட்ட. கடைசியாக ஒரு சான்ஸ் மன்னர் மஹ்மூன், அவர் தான் அந்த உமவியா மன்னர்கள்ல இந்த பிரச்சனையில் கடைசி மன்னராக இருக்கிறார். அவரிடத்துல அந்த முஹத்தஸிலாவுடைய அறிஞர் வரார். அதே போல மன்னர் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்கள ஜெயிலிருந்து கொண்டு வர சொல்றாங்க. கையில விலங்கு, காலில் விலங்கு, என்னமோ பெரிய கிரிமினல் குற்றவாளி மாதிரி அந்த சங்கிலியோட வர்றாங்க. மன்னர் சொல்றாரு, அஹமதே உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் உங்களை விடுதலை செய்யறது. இந்த இருக்கார் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றவர், குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றவர் இந்த இருக்கார். புரியுதா? இவர்கிட்ட நீங்க தர்க்கம் பண்ணுங்கிறாங்க, மூணாவதாரா செய்யுங்கிறாங்க. புரியுதா? நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் உங்க கருத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நீண்ட சம்பவம், சுருக்கமா இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறாங்க, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கட்டுமான்னு. அவர் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நீ சொல்லக்கூடிய இந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்களா அறியாமல் இருந்தார்களான்னு சொல்லி என்ன கேட்கிறாங்க? இந்த பாயிண்ட் ரசூலுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியலையான்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்றது? அவர் யோசிச்சு பார்க்கல. இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கல. அவர் இப்படியே யோசிச்சுட்டு, இல்லை இது ரசூலுக்கு தெரியாது அப்படின்னாரு. எப்படிப்பட்ட வார்த்தை! இமாம் கேட்டாங்க, ஓ இந்த மார்க்கத்தில் ரசூலுக்கு தெரியாததை நீ தெரிந்து கொண்டாயான்னு கேட்டாங்க. வாய் அடைச்சு போயிட்டாப்ல. இதுலயே மன்னருக்கு சரியா ஏறிடுச்சு. யாருக்கு? மன்னர் மாமூனுக்கு சரியா ஏறிடுச்சு. முறைச்சு பார்த்தாரு. டக்குன்னு என்ன செஞ்சாரு அந்த முழச்சி? உஷாராயிட்டு, இல்ல இல்ல ரசூலாக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்ட்டார். அப்ப இமாம் கேட்டாங்க, ஓகே ரசூலாக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, அப்ப தெரிஞ்ச ஒன்றை மக்களுக்கு அது தேவையாக இருந்தும் சொல்லி கொடுக்காமல் ரசூலா மறைத்து விட்டார்களா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி நீ மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கியாமத்தை உண்டாக்கி நிறுத்தி வச்சிருக்கீங்கள. அப்ப தனக்கு தெரிஞ்சிருந்தும் இதை மக்களுக்கு சொல்லாம ரசூலா மறைச்சாங்களான்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? ரசூல் சொல்லும் இல்முடைய ஒரு விஷயத்தை மறைத்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய, எப்படி அவங்களுக்கு தெரியாதுங்கிறது ஒரு பயங்கரமான குஃப்ரோ, அதே போலதான் தெரிஞ்ச ஒன்றை மறைத்தார்கள் என்று சொல்றதும் அவனுக்கு மண்டையில் ஓடவே இல்லை ஒண்ணுமே. சொன்னாங்க, அடுத்த கேள்வி, உன்னுடைய கருத்துப்படியே ரசூலுல்லாஹ்க்கு தெரிந்திருந்து மக்களுக்கு அதை சொல்லாமல் சென்று விட்டார்கள் என்றால் நீனும் அப்படியே உனக்கு தெரிந்திருந்தாலும் வாய்மூடியாவது இருக்க வேண்டியதுதானே? நாங்கள் கடைசியா எப்படி உன் கருத்துப்படி ரசூலாக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் ரசூலா சொல்லலைன்னு சொல்றீல, அது மறைச்ச குற்றம். சரி விடு, மக்களுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக வேண்டி ரசூலா சொல்லலைன்னு சொன்னாலும் நீனும் வாய்மூடி இருக்க வேண்டியதானே? ரசூலுல்லாஹுவால் வாய்மூடி இருந்தது, உன்னால் வாய்மூடி இருக்க முடியவில்லையான்னாங்க. அப்போதான் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் இருக்கு. அதோட தான் மன்னர் திருந்தினாரு. இங்கே போட்ட சாட்டியத்துக்கு இங்கே போட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஃபித்னா முடிவுக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ வலா நகூலு பிஹல்கிஹி, குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதாக நாம் சொல்ல மாட்டோம். வலா நுஹாலிஃபு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு நாம் எதிராக செயல்பட மாட்டோம். அதாவது முந்தைய முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே முஸ்லிம்கள் என்று அறியப்பட்டார்களோ. புரியுதா? இப்போ இந்த வார்த்தை இன்னைக்கு போய் நம்ம சொன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக கல்யாணத்தில் மாலை போட சொல்லிடுவான், கண்டிப்பாக கல்யாணத்தில் அள்ளி வச்சு குத்துன்னு ஓத சொல்லிடுவான். புரியுதா இல்லையா? அப்புறம் என்னென்ன பிதத்து இருக்குது? அப்புறம் ஒரு கல்யாணம் இருக்காது வாழ்க்கையில், கல்யாணமா நடந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கல்யாணம் நடக்கும். என்ன கல்யாணம்? சுன்னத்து கல்யாணம். புரியுதா இல்லையா? எத்தனை பிதத்து மௌலது பாத்தியா எல்லாமே என்ன முஸ்லீம்கள் செய்யறாங்களேன்றோம். என்னம்மா புரியுதா இல்லையா? இது எந்த ஜமாத் இது? வலா நுஹாலிஃபு ஜமாஅத் அல் முஸ்லிமீன், சஹாபாக்கள் தாபியங்கள் முஸ்லிம்களுடைய அந்த ஜமாத்துக்கு மாட்டோம். அப்ப அந்த ஜமாத்துடைய வழியில யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தான் இப்ப ஜமாத். அந்த ஜமாத்துடைய வழியில யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் ஜமாத். அவர் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம அவரோட தான் போயிருக்கணும். அம்மா மேடம் சொன்ன மாதிரி திருச்சியில் அத்தனை லட்சம் பேர் ஒன்று கூடிவிட்டார்களே, தபிலீகில் அத்தனை பேர் செல்கிறார்களே, நாம் சென்றால் என்ன? அவ்வளவு பேர், அவ்வளவு பேர் போட்டு நமக்கு என்ன இருக்கு? என்னம்மா புரியல? போட்டுமே நமக்கு என்ன இருக்கு? கூட்டம் இருந்தா, ஒரு ஆள் சத்தியத்தில் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடியது சத்தியமாக இருந்தால் அந்த சத்தியத்தோடு தான் நம்ம இருப்போமே தவிர எண்ணிக்கையை கவனித்து நாம் செல்ல மாட்டோம். நதூரு மஅதலீலி ஐன மாதார், நம்முடைய முன்னோர்களுடைய அடிப்படை என்ன? நாம் ஆதாரத்தோடு சுற்றுவோம். ஆதாரம் எங்கு செல்கிறதோ அங்கு நாம். நமக்கு உமர் ஷெரீஃபும் கிடையாது, நமக்கு அவரும் கிடையாது, இவரும் கிடையாது. நமக்கு என்ன ஆதாரம்? குரான் ஹதீஸ் யாரோட இருக்கோ அவங்க. யார் குரான் ஹதீஸ் அதில் உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு. புரியுதா இல்லையா? குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக விலகி போனால் அவருக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நாம் அவரை விட்டு விலகியவர்கள். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. யாருக்கு நீங்கள் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. குரான் ஹதீஸுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கினா போதும். எப்போ நீங்கள் ஆதாரத்தை பின்பற்றி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக வேண்டியோ வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்கு. நம்ம அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வக்காலத்து வாங்கினா போதும். சுப்ஹானல்லாஹ். இல்லை நீங்கள் ஆதாரத்தை விட்டுட்டு தனி நபர் பின்னாடியே போயிட்டே இருக்கிறீங்க, அவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர் ஒரு தப்பு பண்ணா கடைசியில் அவருடைய தப்புக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி, ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி, அதுக்கு சப்போர்ட் சப்ப கட்டு கட்டுற மாதிரி ஆகிவிடும். தர்க்க ஆயத்து இதான் கருத்து, இப்படி தான் விளங்கினாங்க. இதான் ஹதீஸ், இப்படி தான் விளங்கினாங்க. அரபியில் மொழியில் இதான் அர்த்தம, இதான் அரபி விரிவுரையாளர்கள் விளக்க எழுதியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுவிட்டு அரபியில் அர்த்தம் இப்படி இருந்தாலும், எப்படி அரபி மொழியில அர்த்தம் இப்படி இருந்தாலும், குர்ஆன் விரிவுரையாளர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இப்படி சொல்லி இருந்தாலும் நாம் அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. எப்படிங்க சார் விளங்கணும்? நான் சொல்வது போலதான் விளங்க, இதுதான் கரெக்டான அர்த்தம், இப்படித்தான் விளங்க வேண்டும். எப்படி இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி நாலு ரெண்டுனா ரெண்ட நாலுனா ஏமா, இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லையே, நேரடி வார்த்தைக்கு மாற்றமா இருக்கே, அது இருந்தாலும் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏங்க, இல்லைன்னா அடிப்படைக்கு மாற்றமா போயிடுமா? அது என்னப்பா அடிப்படை? அடிப்படையை சொல்லி கொடுத்தது யார்? குர்ஆனுக்கு மாற்றமான அடிப்படையை வகுத்து கொடுத்தது யார்? குர்ஆனுக்கு நேரடியான வசனத்துக்கு மாற்றமான அடிப்படை, அந்த பிளாட்பாரத்தை போட்டு கொடுத்தது யார் சொல்லுங்க? அறிவு சொன்னது. அப்படித்தான் நம்முடைய அறிவு சொல்கிறதுன்னா, அப்ப அறிவையே அல்லாஹுத்தால மார்க்கமாக்கி இருக்கலாமே, எதுக்கு வஹியை இறக்கணும்? சொல்றது வஹிதான் மார்க்கம்னு போர்டு போடுறது, போர்டு போடுறது என்ன? வஹிதான் மார்க்கம், வஹியை தவிர பின்பற்ற மாட்டோம்னு. கடைசியில் வஹியை கொண்டு போய் வச்சா அறிவை கொண்டாந்து வைக்க வேண்டியது. சொல்றது புரியுதா? விபரீதம் புரியுதா? எவ்வளவு பெரிய வழிகேடுன்னு சொல்லி மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, மக்களுக்கு புரியல. ஓடுது கூட்டம் கூட்டமா, குஃப்ரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட்டம் 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 கூட்டமா. ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். அடுத்ததாக நாம் சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி உண்டான விஷயங்கள் சிறப்புகளை எல்லாம் நம்ம சொன்னோம். முஸ்லிமின் ஏன் எதுல சஹாபாக்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருந்தார்களோ, எதில் தாபிஈன்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருந்தார்களோ, அந்த விஷயங்களில் அவர்களுக்கு மாற்றமான கருத்து சொல்வது இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன் கிலாஃபஹும் ஸைகுன் வ வலாலுன் வ பிதஅத்துன். ஃபஇன் கிலாஃபஹும் ஸைகுன் வ வலாலுன் வ பிதஅத்துன். ஸைக் அவ்வளவுதான். எப்ப அவங்களுக்கு மாற்றமா நீங்க சிந்திக்கிறீங்களோ அப்பயே இந்த நேர்வழியை விட்டு விலகிட்டீங்க. கிராஸ் ஆயிருச்சு வண்டி, போயிட்டு இருந்த வண்டி கிராஸ் ஆகிருச்சு, சைடுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து வலால் பாதையை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். மூன்றாவது பிதாத்துன், கண்டிப்பா அது நீங்க புதிதா கண்டுபிடிச்ச அனாச்சாரமா இருக்கும். அது கொள்கை ரீதியான கருத்து ரீதியான பிதாத்தா இருக்கும், அல்லது செயல் ரீதியான பிதாத்தா இருக்கும். ஒன்னு கருத்தும் பிதாத்து தான். சொல்றாரு இவ்வளவு தெளிவா ஆணித்தரமா பேசுறாரு, குர்ஆன் எழுதி வச்சிருக்கிறாரு, சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு. சொர்க்க நரகம் இன்னும் படைக்கப்படலைங்கிறார் யாரு? பிஜே உடைய கொள்கை என்ன? சொர்க்க நரகம் படைக்கப்படலைங்கிறார். நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் ஆதாரத்தில் சொல்ற, உங்களுக்கு தெரியாது மேக்சிமம் ஆதார ஆணையமா, அல்லது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முஸ்லிம்கள் ஒரு இஸ்லாமுக்கு வெளியில ஒருத்தர் வந்து அல்லாஹ்னா சொல்லலை, புரியுதா? ஆனால் இணை வைக்கல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களோட திருமண உறவு வைக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்க விளங்கி வச்சிருக்கத சொல்லுங்க. நீங்க விளங்கி வைத்திருப்பதை கூறுங்கள். இப்ப முஸ்லிம்கள் நாம, இப்ப ஒருத்தர் முஸ்லீம்லாம் தன்னை சொல்லிக்கல, ஆனா அவர் என்ன சொல்றாரு? கடவுள் ஒருத்தங்கிறார். அந்த கடவுள் அல்லான்லாம் இன்னும் சொல்லல, கடவுள் ஒருத்தங்கிறார், அவ்வளவுதான். சிலையெல்லாம் வணங்கல. இப்ப இவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாமா? இது நம்ம விளங்கி வச்சிருக்கிறது. அண்ணன் சொல்றாரு தாளாரமா கொடுக்கலாம், தாளாரமா அவங்கள்ட்ட எடுத்துக்கலாங்கிறார். கடவுள் ஒருத்தர்னு சொன்னா போதும், நம்ம அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாம் பொண்ணு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் குர்ஆனுக்குள்ளார் கேட்டால் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலும் சரி, மடக்கிறது எப்படி தங்களுடைய ஃபாலோவர்ஸுகளை? இப்படித்தாங்க புரியணும், தப்புங்க, இப்படி புரிஞ்சா தப்புங்க, இப்படி தாங்க புரியணும், அவ்வளோதான். இந்த பாம்பாட்டிக்கு முன்னாடி உட்காந்து பாம்பு இப்படி அவன் ஆட ஆட ஆடு மாதிரி இந்த பூமி மாடு கரை மாருங்க, ஏற்கனவே மாட்டுக்கு கீழே சூடை போட்டு மாட்டை வந்து ஆட விட்டுப்பான், தலையாட்ட விட்டுப்பான், அந்த மாதிரி ஆட்டை விட்டு பழக்க விட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? கடைசியில் அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையினால தான் விலகினாங்களே தவிர எதனால விலகல, அவர் நம்மளை வழி கெடுத்தாருங்கிறது காண்டி கிடையாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அவரை தூக்கி போட்டோமே தவிர அவருடைய கொள்கை என்பது என்ன, அது வந்து அபரிவிதமான அறிவுங்க, அது வந்து கருத்தை நாங்க வெறுக்கல, ஒரு செயல் தான் தப்பு, கருத்துங்கிறது அது வந்து பக்கா அப்படின்ட்டா. நாங்க அவர் கருத்து தான் பின்பற்றணுமே தவிர அவரை பின்பற்றலன்ட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு சில பேருக்கு யோசனை வரும், ஏன்டா இந்த உமர் ஷரீஃப் சும்மா 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 அவருடைய அந்த விஷயத்தை பத்தியே சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏமா ஏன் அப்படின்னு கேட்டா, உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு குறிப்பா அந்தந்த நேரத்துல எந்த ஃபித்னா அதிகமா இருக்குதோ, அந்தந்த நேரத்துல எந்த ஃபித்னா அதிகமா இருக்குதோ, பாமர மக்கள் எந்த ஃபித்னால அதிகமா போய் சிக்கிறாங்களோ, அதை பற்றிய விழிப்புணர்வை எடுத்து சொல்றது அதை தெரிந்தவர்கள் மேல கடவை. புரியுதா? முன்னாடி காலத்தில் மக்கள் பிதாயத்திலையும் ஷிர்க்லையும் போய் அதிகமாக விழுந்துகிட்டு இருந்தாங்க, அப்போ நம்ம அதை பற்றி அவர்களுக்கு சொன்னோம். இப்போ குரான் ஹதீஸுங்கிற பேரில் இவ்வளவு பெரிய குஃபுரில் போய் விழுகிறாங்க, அதனால் இதை எடுத்து சொல்றது எல்லா இடங்களையும் நம்ம மேலே கடமை. புரியுதா? இது வந்து அவர்களுக்கு நமக்கும் வேற எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நாளைக்கு அவங்களும் இந்த மண் இந்த நேரான மண்ஹஜுக்கு வந்துட்டால் நம்ம அவங்களோட சேர்ந்து படி செய்ய போகிறோம். புரியுதா உங்களுக்கு? سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك